வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தொடர்ந்து ஒன்று யோவான் நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒன்று யோவான் 5:7 முதலாவது பார்ப்போம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். நாம் இங்கே பார்க்கும்பொழுது பரலோகத்திலே மூன்று சாட்சியிடுகிறவைகளாக சேர்த்து கூறப்பட்டுள்ளவை போல காணப்படுகிறது. டாக்டர் ஏடி ராபர்ட்சன் என்பவர் சொல்லும்பொழுது இந்த வசனம் சிறந்த கையெழுத்து பிரதியிலே இல்லை என்று சொல்கிறார். இவர் ஒரு சிறந்த கிரேக்க மொழி நன்கு அறிந்த வேத வல்லுநர். இவர் இது பின்னால் வந்தவர்களால் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்கிறார். எனவே தமிழ் வேதாமத்திலேயும் இது அடைப்பு குறிக்குள்ளே போடப்பட்டிருக்கிறது. நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமும் முதலிலே கையினாலேதான் எழுதப்பட்டது. முதலாவது அச்சிடப்பட்ட புத்தகம் வேதாகமும். குட்டன்பர்க் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அது கையெழுத்து பிரதியாகவே இருந்தது. யோவான் காலத்திற்கும் மிக பிந்திய ஆண்டுகளிலேயே இவர் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார். நாம் இங்கே பார்க்கிற இந்த 7 ஒருவர் அந்த கையெழுத்து பிரிதியிலே ஓரமாக எழுதியிருப்பார். அடுத்து வருகிறவர் அதை ஏற்கனவே உள்ளதாக எண்ணி சேர்த்துக் கொள்ள வேண்டும் போல இருக்கிறது என்று சேர்த்திருப்பார். இந்த வசனத்திலே எந்த பிழையும் இல்லை. ஆனால் இந்த வசனம் சிறந்த கையெழுத்து பிரதிகளிலே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் வேதத்தை சரியாக துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த காரியங்களையும் நாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இங்கே 6 சாட்சிகள் சொல்லப்படவில்லை. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்களாக 7 கூறப்பட்டுள்ள காரியம் பூமியில் வாழ்கிற நமக்கு பெரிய ஒரு நன்மையை கொண்டு வந்துவிடப் போகிறதில்லை. அடுத்ததாக 8 கூறப்படுகின்ற 3 சாட்சிகளே, அதாவது பூமியில் வாழ்கிற நமக்கு மிகவும் தொடர்புடையது. இது நம்முடைய வாழ்க்கையிலே நேரடியான இணைப்பை உடையது. எனவே இதுவே வலியுறுத்தப்பட வேண்டும். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 5:8 பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த 3 சாட்சிகளுக்கும் இடையே காணப்படுகிற ஒற்றுமை என்ன? இந்த 3 ஒரு காரியத்தில் ஒருமைப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்றும், அவர் கல்வாரியில் தமது இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திற்கான கிரயத்தை செலுத்திவிட்டார் என்றும் அறிவிப்பதிலே ஒருமைப்பட்டிருக்கிறது. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3 என்று வாசிக்கிறோம். இந்த 3 இப்பொழுதே இங்கேயே இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்ய வைக்கிறார். நீங்கள் சில ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கிறீர்கள். அந்த புத்தகத்தை ஆசிரியர் எழுதும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எழுத தூண்டுகிறார். அதேபோல அதை எழுதி பல காலங்கள் சென்ற பிறகும் கூட அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து அதை உங்கள் உள்ளத்திற்கு எடுத்துச் சென்று உணர்த்துகிறார். அவர் சாட்சியாக இருக்கிறார். அவருடைய சாட்சி உங்களை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் இரட்சிப்பின் அறிவிற்குள்ளே வழிநடத்துகிறது. நீங்கள் எவ்வாறு அந்த அறிவிற்குள்ளே வருகிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்திலே நாம் பாவத்தால் தீட்டுப்படுவதிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறது. ஆகவேதான் நாங்கள் ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதையே நாம் எல்லா செய்திகளிலேயும் வலியுறுத்துகிறோம். இது உங்களுக்கு சோர்வை உண்டு பண்ணாது என்று நம்புகிறோம். தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் விசுவாசிகளான உங்களை சுத்திகரிக்கும் வல்லமை உடையது. மேலும் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வல்லமை உள்ளது. இது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைய நாட்களிலே நாம் சுத்தத்தை குறித்து அதிகம் பேசுகிறோம், அதிகம் சிந்திக்கிறோம். மிகவும் சிறப்பாக சுத்திகரிக்கப்படுவதற்கான அநேக சோப்பு வகைகள் எல்லாம் வந்துவிட்டது. இவை உடலையும் துணிகளையும் மிகவும் சுத்தமாக சுத்திகரிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் இவை எல்லாம் செல்ல முடியாத அழுக்கு படிந்த இடம் ஒன்று உண்டு. அவற்றை இந்த சோப்புகளினாலே சுத்திகரிக்க முடியாது. அது இருதயத்திலே படிந்துள்ள பாவ அழுக்குகளே. இந்த கேடான அழுக்குகளை கட்டாயமாக சுத்திகரிக்கப்பட வேண்டிய இந்த அழுக்குகளை தேவனுடைய வார்த்தையே சுத்திகரிக்கிறது. இந்த தேவ வார்த்தையால் மட்டுமே இது முடியும். இன்று உலகத்திலே அற்புதமாக சலவை செய்யும் ஒரு பொருள் உண்டென்றால் அது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. இது உங்களை சுத்திகரிக்கும், இது உங்களை ரட்சிக்கும். 1 பேதுரு 3:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, எண்டெண்டைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவை இந்த தேவ வார்த்தை நமக்கு அளிக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் நாம் நீதிமானாவதற்காக உயிரோடு எழுந்தார். இந்த தேவ வார்த்தை உங்களை ரட்சிப்பது மட்டுமல்ல, நீங்கள் இங்கே உலகத்தில் இருக்கும்பொழுதே சுத்தமாக வைத்திருக்கிறது. நீங்கள் எந்த வகை சோப்புகளை பயன்படுத்தினாலும் இப்படிப்பட்ட காரியம் நடைபெறாது. அது உங்களை உள்ளாக கழுவாது. உங்கள் பாவ அழுக்குகளை அது போக்காது. கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே இன்றும் உங்களை சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தையே இங்கே யோவான் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த மூன்றும் பூமியிலே சாட்சியிடுகிறது. ஆவியானவர் வார்த்தையாகிய தண்ணீரை, அதாவது ஜலத்தை எடுத்து பயன்படுத்துகிறார். மேலும் இரத்தத்தை நம்முடைய இரட்சிப்பிற்காக அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கவும் இரட்சிப்பிலே நிலைத்திருக்கவும் இவைகள் விரும்புகின்றன. இப்பொழுது 1 யோவான் 5:9 வாருங்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 5:9, நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. பொதுவாக ஜனங்கள் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். தொலைக்காட்சியிலோ செய்தித்தாளிலோ அந்த செய்தி வந்துவிட்டால் அதை அப்படியே நம்பிவிடுகிறார்கள். தாங்கள் எதை கேட்டாலும் எதை வாசித்தாலும் அதை அப்படியே நம்பிவிடுகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் நாம் இவையெல்லாம் உண்மைதானா என்று அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அநேகர் ஒன்றுமே செய்கிறதில்லை. ஆனால் தாங்கள் பெரிய காரியங்களை செய்ததாக பத்திரிகைகளிலே புகழ் பாடுவார்கள். அவர்கள் உண்மையை சொல்லுகிறதில்லை. ஒருதலை பட்சமான காரியங்களை அறிவிப்பார்கள். இவர்கள்தான் மனிதர்கள். தங்கள் நோக்கத்தை சாதிப்பதற்காக அவர்கள் உண்மையை சொல்லுகிறதில்லை. ஆம் அருமையானவர்களே, நாம் மனிதர்களுடைய பேச்சை நம்ப வாய்ப்பில்லை. அந்த அளவிற்கே இந்த உலகம் காணப்படுகிறது. ஆனால் அநேகர் இதையெல்லாம் உணராமல் மனிதனுடைய சாட்சியையே ஏற்றுக்கொள்கிறார்கள். அவன் சொல்வதை வேதவாக்காக எடுத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. மனிதனுடைய சாட்சியை விட, மனிதனுடைய வார்த்தைகளை விட தேவனுடைய சாட்சியே, தேவனுடைய வார்த்தையே பெரியது, சிறந்தது. மக்கள் தேவனை விசுவாசியாமல் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. தேவன் கொடுக்கும் சாட்சி என்ன? தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே என்று வசனம் சொல்லியிருக்கிறது. தேவன் ஒவ்வொரு பாடத்தை குறித்தும் கருத்தை குறித்தும் இன்று செய்தி சாட்சி கொடுக்கிறதில்லை. அவருடைய செய்தி நற்செய்தி, அது அவருடைய குமாரனை பற்றியதாகும். இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதே அந்த சாட்சி. இந்த சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். இப்பொழுது 1 யோவான் 5:10 பார்ப்போம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். முதலாவதாக இங்கே நாம் பார்க்க வேண்டிய வாக்கியம், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். இவை எல்லாமே உண்மை என்று அவர் உறுதிப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தையை வானொலியில் அறிவிப்பதிலே இதுவே மிகுந்த உற்சாகத்தை அளிக்கக்கூடியது. நிகழ்ச்சியை கேட்கிற நீங்கள் என்னை பார்த்ததில்லை, ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை என் சத்தத்தின் மூலமாக கேட்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுவதால் இந்த தேவ வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் என்பதற்கு ஆவியானவர் உங்களுடனே சாட்சி கொடுப்பதால் நீங்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதிலும் உபதேசிப்பதிலும் இது மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு காரியமாயிருக்கிறது. அது வானொலி மூலமாக அல்லது தொலைக்காட்சி மூலமாக அல்லது பிரசங்க மேடையிலிருந்து நடந்தாலும் இவ்வாறே நடைபெறுகிறது. அடுத்ததாக, தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான் என்று பார்க்கிறோம். நீங்கள் தேவனை விசுவாசிக்காத பொழுது நீங்கள் உங்களுடைய மற்ற பாவங்களோடு மற்றொரு பாவத்தை சேர்த்துக் கொள்கிறீர்கள். அதாவது நீங்கள் தேவனை பொய்யராக்குகிற பாவமே அது. தேவன் சொல்கிறார், கிறிஸ்துவை விசுவாசி, நான் உன்னை நேசிப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் அவரை பார்த்து நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு இயேசு எல்லாம் தேவையில்லை என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனை பொய் சொல்கிறவர் என்று அழைக்கிறீர்கள். நம்முடைய அலுவலகத்திற்கு வருகிற அநேக கடிதங்களிலே சில இப்படிப்பட்டதே. ஒரு பெண்மணி சபை நடவடிக்கைகளிலே மிகவும் விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள். ஏராளமான நற்செயல்களையும் நல்ல பல சமூக பணிகளையும் செய்து வந்தார்கள். ஆகவே தாங்கள் சரியான நிலையிலே தேவ பார்வையிலே நல்லவர்களாக இருப்பதாக உணர்ந்தார்கள். தாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றோ ரட்சிப்பிற்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றோ அவர்கள் நம்பவில்லை. நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்ட பிறகு தாங்கள் பாவி என்று அவர்கள் உணர்ந்து இயேசு கிறிஸ்து தங்களுக்கு சொந்த இரட்சகராக தேவை என்றும் உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரையில் தேவனை பொய்யர் என்று அழைக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். இங்கே சாட்சி என்று சொல்லப்படுகிறது. இது எதை குறிக்கிறது? யோவான் இதை குறித்து தான் அடுத்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம். என்ன சாட்சி இது? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனிலே இருக்கிறது. இதுதான் அந்த சாட்சி. கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பதே நித்திய ஜீவனாயிருக்கிறது. இதுவே சுவிசேஷத்தின் சுருக்கமாயும் இருக்கிறது. அடுத்ததாக, நாம் செய்ய முடிந்த ஒரு சிறு சோதனை குறித்து யோவான் சொல்லுகிறார். பாருங்கள், 1 யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பிரியமானவர்களே, சபையிலே உறுப்பினராக இருப்பவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லப்படவில்லை, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நான் இந்த சபை பிரிவை சார்ந்தவன், அவர் அந்த சபை பிரிவை சார்ந்தவர் என்று சொல்லக்கூடும். நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சபையிலே ஒரு உறுப்பினராக இருப்பதனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமும் அல்ல. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டிருத்தல் என்பதன் அர்த்தம் என்ன? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இங்கே கேள்வி இதுதான், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாயிருக்கிறீர்களா? அவர் உங்களுடைய இரட்சகரா? நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தினை இந்த பூமியிலே உள்ளவர்களோ அல்லது பரலோகத்தில் உள்ளவர்களோ அசைக்க முடியாத அளவிற்கு விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? அருமையானவர்களே, நீங்கள் இந்த ஒரு நிலைக்கு வராவிட்டால் நீங்கள் எந்த ஒரு நிலைக்கும் இன்னமும் வரவில்லை என்று அர்த்தம். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக உங்கள் உள்ளத்திலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதாவது உங்கள் பாவத்திற்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவரே நம்முடைய ஜீவ படகு, அவரே நம்முடைய ஜீவ ஊற்று, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அவர் மட்டும்தான். அவர் இல்லை என்றால் நாம் தொலைந்து போனவர்கள். ஆனால் அவரை உடையவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். இந்த வசனத்திலே தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இதைவிட தெளிவாக சொல்ல முடியுமா? நாம் இப்பொழுது நம்முடைய சமயத்தை மறப்போம். ஆலயத்தை பற்றின காரியங்களை, பொய்யான நடைமுறைகளை எல்லாம் மறப்போம். சிறிய வேதாகம வகுப்புகளிலே சேர்ந்து 3 மாத காலம் வேதாகமத்தை படிப்பது, சிறியதான சடங்காச்சாரங்களை செய்வது, இதுபோன்ற எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள். இங்கே முக்கியமானது நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களா இல்லையா என்பதுதான். அவர் உங்களுடைய இரட்சகராக இருக்கிறாரா இல்லையா என்பதுதான். இந்த ஒரு காரணத்தினாலேயே யோவான் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்பதை அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஆச்சரியமானவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனாயிருக்கிறார். அவர் ஒருவரே என்னையும் உங்களையும் ரட்சிக்க முடியும். அவர் முற்றிலும் வித்தியாசமானவர். அவரைப் போல வேறு எவருமே இல்லை. பிரியமானவர்களே, அவர் ஒருவரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவரே சிலுவையிலே அறையுண்டு மரித்தவர். ஏனென்றால் அவர் ஒருவரே நம்முடைய பாவத்திற்குரிய கிரயத்தை செலுத்த முடியும். அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். இந்த காலகட்டத்திலேயும் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள கிறிஸ்து. இன்று அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டுமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் அவரை உடையவர்களாக இருக்கிறீர்களா? அவரை நீங்கள் உடையவர்களாக இருந்தால் நித்திய ஜீவனை உங்களுக்கு உடையவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுவே தேவன் தரும் சாட்சி. நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா அல்லது விசுவாசிக்கவில்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்வதை குறித்து நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை புரிந்து கொள்ளவில்லை என்றால், தயவு கூர்ந்து எங்களுக்கு எழுதுங்கள். அதை குறித்த விளக்க புஸ்தகங்களை உங்களுக்கு அனுப்ப ஆயத்தமாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்றால் அவரை பொய்யராக்குகிறீர்கள். யோவான் கூறும் இந்த ரட்சிப்பு நீங்கள் பெறக்கூடிய தொலைவிலேதான் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் தவற விட்டுவிடக்கூடாது. நீங்கள் இயேசுவினிடத்திலே வருகிறதை ஒன்றே ஒன்றுதான் தடுக்க முடியும். அது உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவம்தான். நீங்கள் அதை விட்டுவிட விரும்பாததால் இயேசுவினிடத்திலே வர முடியவில்லை. இந்த உலகத்திலே இது ஒன்று மட்டுமே உங்களை இயேசுவினிடத்திலே வர முடியாதபடி தடுக்க முடியும். இதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். பாவம் வேண்டுமா, இயேசு வேண்டுமா? பாவத்தை விட்டு இயேசுவினிடத்திலே வருவதா அல்லது இயேசுவை விட்டு பாவத்தினிடத்திலே செல்வதா? நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய காரியம் இதுதான். முடிவு செய்ய வேண்டிய நேரமும் இதுதான். இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது. என்னுடைய வயதான காலத்திலே இதை குறித்து நான் சிந்திக்கிறேன் என்று நாம் கடத்தி போட முடியாது. பிரியமானவர்களே, இயேசுவை இரட்சகராக நீங்கள் அறிந்தது இல்லை என்றால் இந்தே அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். அவரே உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணம் செய்வீர்கள் என்றால் அவர் உங்களை கரம் பிடித்து நித்தியம் வரை நித்தமும் நடத்த ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இப்பொழுது 1 யோவான் 5:13 பாருங்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். யோவான் இந்த நிருபத்தை எழுதினதிலே 2 நோக்கங்கள் உண்டு. ஒன்று, தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும். இரண்டாவதாக, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் இதை எழுதியுள்ளார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால், நீங்கள் அவரை விசுவாசித்திருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது. சிலர் இவ்விதமாக சொல்வார்கள், கவனியுங்கள், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்க விரும்புகிறேன் என்பார்கள். இங்கே கேள்வி இதுதான், நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள்? எதை விசுவாசிக்கிறீர்கள் என்பது கேள்வி அல்ல, யாரை விசுவாசிக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. நீங்கள் தேவனை நம்புகிறீர்களா? அவர் கொடுத்த சாட்சியை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் குமாரனை உடையவர்களாய் இருந்தால் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இதில் சேர்ந்தீர்கள் என்றால் அல்லது நீங்கள் இவ்வாறு உணர்ந்தால் ஜீவனை உடையவர்கள் என்று யோவான் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசித்தால் நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவ்வாறு விசுவாசத்தால் குமாரனை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். யோவான் இந்த நிருபத்தை எழுதிய காரணத்திலே ஒன்று, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்பது. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் நோக்கமும் இதுதான் பிரியமானவர்களே. பாருங்கள், யோவான் 20:30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். நீங்கள் குமாரனை உடையவர்களாய் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. இதை நீங்கள் அறிய வேண்டும் என்று யோவான் விரும்புகிறார். நீங்கள் இதை அறியும் பொழுது தேவனை கனப்படுத்துகிறீர்கள். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் தேவனை பொய்யராக்கவில்லை என்பதாகும். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதோ, அல்லது நீங்கள் எவ்வாறு இதை குறித்து உணர்கிறீர்கள் என்பதோ காரியமல்ல. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் காரியம். இதுவே மிகவும் முக்கியமானது. நீங்கள் இயேசுவை முற்றிலும் விசுவாசிப்பீர்களா? அவரிலே உங்களுக்கு நித்தியமான வாழ்க்கையை நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, யோவான் மூலமாக மீண்டுமாக எங்களுக்கு இரட்சிப்பை குறித்து ஞாபகப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் என்பதை எங்களுக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் குமாரனை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்ற நிச்சயத்தை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆனால் இந்த நிச்சயம் இல்லாமல், நான் குமாரனை உடையவன் அல்ல என்ற உணர்வோடு, அல்லது சந்தேகத்தோடு, அல்லது பயத்தோடு, அல்லது கவலையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்கள் உண்மை விசுவாசிக்க உதவி செய்யும். அவர்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். உம்மை விசுவாசிக்கும் பொழுது, உம்மை நம்பும் பொழுது நீர் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும், விடுதலையையும், வெற்றியையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து நீர் உம்முடைய வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
Yeah.
நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:14.